என் அருமை சகோதரர்களே, நமது இந்த முழுமையான வகுப்பிலே முதலாவதாக நாம் தேர்வு செய்கின்ற தலைப்பு என்னவென்றால், ஒரு இபாதத் அல்லாஹ்விடத்தில் எப்படி செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த விதத்தில் நாம் அந்த இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். நாம் ஒரு இபாதத்தை செய்வதனுடைய நோக்கம் என்ன? அதனூடாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளை மறுமை அந்த நிலையான வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும். இதுதான் ஒரு இபாதத்தை நாம் நிறைவேற்றுவதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த நோக்கம் நிறைவு பெற வேண்டுமென்றால் எந்த அடிப்படையில் நாம் ஒரு இபாதத்தை அமைத்துக் கொண்டால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த அடிப்படையில் நாம் அந்த இபாதத்தை வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதிலே முதலாவதாக என் அருமை சகோதரர்களே, மிக மிக அடிப்படையாக திகழ்வதுதான் இஹ்லாஸ், உள்ள தூய்மை. இந்த இஹ்லாஸ் என்பது நாம் அதிகமான சந்தர்ப்பங்களில் அதிகமான உரைகளில் இந்த இஹ்லாஸை நாம் செய்யமெடுத்தாலும், இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் செய்யமெடுத்தாலும், பல சந்தர்ப்பங்களில் இஹ்லாஸுக்கு பல சவால்கள் வருவதை பார்க்கிறோம். அல்லாஹுக்காக நான் செய்கின்றேன் என்ற அந்த தூய்மையான எண்ணத்துக்கு எதிரான சவால்கள் பல நேரங்களில் ஷைத்தான் அதற்கான சூழ்ச்சிகளை மேற்கொள்வதை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயம்தான் இது. ஒரு இபாதத்தை நாம் செய்வதற்கு முன்னாலும், அந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும், அந்த இபாதத்தை செய்து முடித்ததன் பிறகும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். ஒரு இபாதத்தை செய்ய போகின்றோம், செய்வதற்கு முன்னர் நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் ஏன் இதை செய்கிறேன், இதை நான் யாருக்காக செய்கிறேன். அதே போன்று அந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம், அப்பொழுதும் அந்த நியத்தை சரிபார்த்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் எவ்வாறு எனது நியத்து இருந்ததோ அதே அமைப்பே எனது நியத்து இருக்கிறதா, அல்லது அதில் ஏதும் பங்கம் ஏற்பட்டு விட்டதா. அதே போன்று இபாதத்தை நிறைவு செய்து விட்டோம், அதற்கு பிறகும் அந்த நியத் தூய்மையானதாகவே இருக்க வேண்டும். எனவே என் அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் தூய்மையான நியத்தோடும் எண்ணத்தோடும் நமது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹப்பலில்லாஹ், ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார், வ அபகதலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக கோபிக்கின்றார், அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றார், அல்லாஹ்வுக்காக தடுத்துக் கொள்கின்றார், ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், இவர் ஈமானை முழுமைப்படுத்தியவர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். எனவே ஒரு மூமினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், அவனது ஒவ்வொரு அசைவுகளும் யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹுக்காக. அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். இவன் ஒரு முழுமையான மூமின், முழுமையான ஈமானுக்கு சொந்தக்காரன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே அருமையானவர்களே, இப்படியாக நமது சாதாரண செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்றால் இபாதத்துக்களில் இது எந்த அளவு முக்கியமானதாக இருக்கும் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே நமது இந்த ஹஜ் என்ற இபாதத், அது ஒரு விளம்பரத்துக்கான ஒரு வணக்கம் அல்ல, அல்லது மக்களுடைய புகழ்ச்சி, மக்கள் என்னை பாராட்ட வேண்டும், நான் ஒரு ஹாஜி என்று பெருமையாக ஊரில் என்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி அல்ல. இந்த இபாதத் முழுமையாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றதாக, அதை மாத்திரம் இலக்காக கொண்டதாக இந்த இபாதத் அமைய வேண்டும். இது மிக முக்கியமான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக எனது தொழுகை, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், நான் உயிர் வாழ்வது, எனது மரணம், இந்த அனைத்தும் அகிலங்களின் இறைச்சகனான அல்லாஹுக்காகவே என்று நபியை கூறுங்கள். நிச்சயமாக நபி அவர்கள் அப்படித்தான் செயல்பட்டார்கள். நபியுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹுக்காகத்தான் இருந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா அதை கூறுமாறு ஏன் கட்டளையிடுகின்றான்? அதில் உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கிறது. கியாமத்து நாள் வரை அந்த அல்லாஹ்வின் தூதருடைய உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி அதில் இருக்கிறது. அதுதான் என்ன? ஒரு மூமினுடைய அனைத்து செயல்பாடுகளும், நமது தலைவர் எப்படி தங்களுடைய செயல்களை அல்லாஹ்வுக்காக அமைத்துக் கொண்டார்களோ, நமது வழிகாட்டியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது செயல்பாடுகளை எப்படி அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொண்டார்களோ அதுபோன்று நாமும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் தனது ஹஜ்ஜின் பொழுது, இதை ஆதாரப்பூர்வமான செய்தியாக நாம் பார்க்கிறோம், நபி அவர்கள் எப்படி பிரார்த்தித்தார்கள்? ஹஜ்ஜுக்காக நியத்தை ஏற்படுத்தியதன் பிறகு, அல்லாஹும்மா ஹாதிஹி ஹஜ்ஜதன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ, யா அல்லாஹ், இந்த வணக்கத்தில் முகஸ்துதியையோ அல்லது பிறர் போற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையோ ஏற்படுத்தி விடாதே. எதிலே? ஹஜ்ஜில். நபி அவர்கள் இதை பயப்பட்டார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் இதை அஞ்சினார்கள் என்றால், நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதில் நாம் அலட்சியமாக இருக்கிறோம். சில நேரங்களில் நமது நீயத்து பால்பட்டு விடும் என்றால் இபாதத் அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதி மற்றதாக ஆகிவிடும். எனவே நறுமை சகோதரர்களை, முதலாவதாக நமது உள்ளங்களில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் தான் என்ன? ஒரு இபாதத், ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலாவது இஹ்லாஸ், உள தூய்மை இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அம்சத்துக்கு நாம் வருவோம். அதுதான் ஒரு இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இரண்டாவது அடிப்படை, இத்திபா சுன்னா, அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றிய அந்த முறையில் அந்த வணக்கம் அமைய வேண்டும். நாம் ஏதோ நாம் விரும்பிய முறையில் அந்த இபாதத்தை அமைத்துக் கொள்ள முடியாது. நமது சுய விருப்பு வெறுப்புகளை கொண்டு போய் இபாதத்திலே நுழைக்க முடியாது. நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அடியார்கள். அந்த அல்லாஹ் எப்படி விரும்புகின்றானோ அப்படித்தான் நாம் இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி விரும்புகிறான், அதற்குத்தான் தனது தூதரை அனுப்பி வழிகாட்டினான். எனவே நறுமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை, அனைத்துக்கும் வழிகாட்டி விட்டுத்தான் சென்றார்கள். அந்த தூதர் அந்த ஹஜ் என்ற வணக்கத்தை தனியாக வந்து, தனிமையிலே வந்து அதை நிறைவேற்றி விட்டு செல்லவில்லை, முழு மதீனாவுக்கும் அறிவிப்பு செய்கின்றார்கள். நாம் புகாரியிலே பார்க்கக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்யக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலே எந்த அளவுக்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு, 10வது வருடம் என்ன செய்கின்றார்கள், முழு மதீனாவுக்கும் அறிவிப்பு செய்யப்படுகின்றது, நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக தயாராகின்றார்கள், நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்படுகின்றார்கள் என்றவுடன் அந்த முழு மதீனாவும் அனைத்து தங்களுடைய வேலைகளையும் தூக்கி ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தயாராகின்றார்கள். ஃபகதிமல் மதீனத பஷரும் கதீர் குல்லுஹும் யல்தமிசு அன் யத்தம பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யஅமல மித்ல அமலிஹி. அனைவரும் ஏன் ஒன்று சேர்ந்தார்கள்? அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றியவர்களாக அந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் தூதர் எப்படி செய்கின்றார்களோ அதுபோன்று செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த முழு மதீனாவுமே ஒன்று சேர்கிறது, அல்லாஹ்வின் தூதரை பின்தொடர்ந்து வருகிறது என்றால் அவர்கள் எதை விரும்பினார்கள்? இந்த ஹஜ்ஜை நாம் அந்த தூதர் எப்படி செய்கின்றார்களோ அதுபோன்று செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நறுமையானவர்களே, அந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், லிதா ஹுது மனாசிக்கக்கும், என்னிடமிருந்தே நீங்கள் இந்த வணக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னிடமிருந்தே நீங்கள் இந்த வணக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபஇன்னி லா அத்ரி லா அல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி ஹாதி, நான் அறிய மாட்டேன் இதற்கு பிறகு நான் ஹஜ் செய்வேனோ, ஹஜ் செய்வதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ எனக்கு தெரியாது, அதனால் இந்த வணக்கத்தை நீங்கள் என்னிடமிருந்து முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். அவர்களுடைய அந்த விடைபெறுகின்ற செய்தியை மக்களுக்கு முன்வைக்கின்றார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த வணக்கத்துக்குரிய முழுமையான வழிகாட்டுதல் நமக்கு அந்த தூதரிடமிருந்து வழங்கப்பட்டு விட்டது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுவதை கேட்ப, வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதூ வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதிலிருந்து அவர் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த வணக்கத்தை, நமது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அந்த தூதரிடமிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே ஹஜ்ஜுடைய வணக்கத்தையும் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள், அந்த மதுஹப் இப்படித்தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது, இல்லை நமது அமீர் இப்படித்தான் சொல்கிறார், அல்லது நமது ஊரிலே உள்ள மக்கள் இப்படித்தான் சொல்கிறார்கள், இந்த எதுவும் பயன்பெறாது. அந்த அனைத்தும் அல்லாஹ்வின் சுன்னா, அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைக்கு ஏற்ப இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சுன்னாவுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் அது தூக்கி எறியப்பட வேண்டும். எனவே நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது அடிப்படைதான் இத்திபா உசுன்னா, அல்லாவின் தூதருடைய வழிமுறையை பின்பற்றி நாம் அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்வது. எனவே இந்த இரண்டு விதிகளும் மிக மிக அடிப்படையான ஒன்று இஹ்லாஸ், அடுத்ததாக நபியுடைய வழிமுறையை பின்பற்றுதல். இதில் ஒன்று இருக்கிறது, ஒன்று இல்லை என்றாலும் வணக்கம் நிராகரிக்கப்படும். இந்த இரண்டும் வணக்கத்தில் இருந்தே ஆக வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இவைகளை நமது உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டவர்களாக நாம் அடுத்த தலைப்பு கூறுவோம்.